அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இந்திய சுதந்திர தின வாழ்த்துக்கள் மற்றும் அரவிந்தர் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஸ்ரீ அரவிந்தருடைய 150வது பிறந்த தினத்தை முன்னிட்டு இந்த கவிதையை அவருக்கு அர்ப்பணிக்கின்றோம். இந்த கவிதையின் தலைப்பு அரவிந்தம். இந்த கவிதை அரவிந்தருடைய வாழ்க்கை வரலாற்றை சுருக்கமாக கூறுகின்றது. வங்கக் கடலோரம் வற்றாத புனித நதி, கங்கை கரையோரம் அமைந்த பெருநகரம், கலைமகளின் இருக்கை, கார்த்திகேயன் இருந்த கருப்பை. புராதன நூல்கள் புகழ்பாடும் தேசிய மலர், தெய்வீக கமலம் அரவிந்தம். 19வது நூற்றாண்டில் டாக்டர் கிருஷ்ணதன் வீட்டுத் தோட்டத்தில் ராங்பூர் ரோஜா செடியில் பூத்தது ஓர் ஆன்மீக பூ. கிருஷ்ணதன் கோஸ். அவர் நடந்தால் ஆங்கில நடை, அணிந்தால் ஆங்கில வாடை, பேசினால் ஆங்கில வாடை. அந்த ஆலமரம் தன் பிள்ளைகளுக்கும் ஆங்கில விருதுகளை பரப்பியது. பிள்ளைகளுக்கு இந்திய கலாச்சார கதவுகள் பூட்டப்பட்டு ஆங்கிலேய வாசலின் கதவுகள் திறக்கப்பட்டன. அதன் விளைவாக 14 ஆண்டுகள் இந்த அரவிந்தராமன் அண்ணன்மார்களுடன் இங்கிலாந்து வனவாசம். மான்செஸ்டரில் ட்ரூவர்ட் தம்பதியர் வீடே பள்ளியானது. அந்த ஆங்கில குருகுலவாசத்தில் இலக்கியம், வரலாறு என பல பாடங்கள் பாலபாடங்கள் ஆயின. 5 ஆண்டு பூக்கள் அழகாய்ப்பூத்தன. பிறகு தந்தையின் உதவிக்கரங்கள் மடங்கி போனதால் வறுமை வாசல் கதவை தட்டியது, துன்பம் துரத்தியது. ஆர்டிக்கின் அருகில் அமைந்த குளிர் தேசத்தில் எங்கும் வெள்ளி பனிமழையின் பூச்சிதழ்கள். கடுங்குளிரின் தாக்கம் வறுமையால் வாடியவருக்கு கைகளே மேல்கோட்டு. குளிரை விரட்ட வாங்க முடியவில்லை விறகு கட்டு. தினமும் 2 குவளை நீர், 2 ரொட்டி துண்டுகள். இப்படித்தான் 2 ஆண்டுகள் இன்னலாய் கழிந்தன. ஆனால் அவர் கவலையின் வலையில் சிக்கவில்லை. துன்பத்தை தொப்பியாக்கி கொண்டார், கஷ்டத்தை கைத்தடி ஆக்கி கொண்டார். மந்திரத்தால் அல்ல, மனோபலத்தால். அவர் படித்தார், படித்தார், படித்து கொண்டே இருந்தார். புனித பால் பள்ளி. படிக்கும்போதே படிப்புக்கான பட்டங்களையும் விருதுகளையும் அள்ளி குவித்தார். ஆனாலும் துன்ப மேகம் விலகி தூரப்போகவில்லை. இந்த ஆன்மீக இயக்கனருக்கு 16ஆம் வயதில் ஒரு திருப்புமுனை, பின்னாளில் முதற் கவிதை பிரசவம். அவரது மாபெரும் காவியமாம் சாவித்திரியின் முத்திரைக்கு முதல் ஒத்திகை. பெற்ற தாய்நாடும் பேணி வளர்த்த தந்தையும் அடிமைப்பட்டது டில்லி பாதுஷாவிடம். மீட்க குதிரை ஏறி சவாரி செய்தார் தேசிங்கு ராஜா. அடிமைப்படுத்தும் ஆங்கிலேயரிடம் ஐசிஎஸ் வேலையா? சுதேசி எண்ணத்தால் குதிரை சவாரி தேர்வை மறுத்தார் இந்த அரவிந்த ராஜா. அரபிக்கடலின் சத்தமிடும் வெண்ணலைகளே முத்தமிடும் கடற்கரை. பாரதத்தின் கடல்வழி நுழைவாயில் வாணிபத் தலைநகரம், வர்த்தக துறைமுகம் பம்பாய். 1893 பிப்ரவரி நீண்ட தூர பயணம். பயணிகளின் சுமை களைப்பால் ஓய்வெடுத்து கொண்டது கார்தேஜ் கப்பல். புராதன இலக்கியங்கள், புராண இதிகாசங்கள், வேத விற்பனர்கள், யோக முனிவர்கள் உதித்த திருநாட்டில் 72 ஆண்டு பூக்கள் பூத்த பின் அப்போலோ பந்தரின் அருமை கடற்கரையில் அரவிந்த பாதங்கள் அடியெடுத்து வைத்தன. அப்போது வீசிய அமைதி காற்றை அவரின் ஆன்மா சுவாசித்தது, ஆன்மீக உடல் ஸ்பரிசித்தது. வேலை தேடுவதே வேலையாய் இளைஞர் உள்ள இந்நாட்டில் இந்த அரவிந்த இளைஞரை பலவித வேலைகள் பரோடா சமஸ்தானத்தில் சிவப்பு கம்பளமிட்டு வரவேற்றன. அவர் ஏற்ற பணிகளெல்லாம் இறை பணியாயின. மூடுபணி மனிதர்களில் உதய ஞாயிறு ஆனார். முத்திரை அலுவலில் முத்திரை பதித்தார். நிலத்துறையை ஆழத் தோண்டினார். வருவாய்த்துறையில் திருவாய் பரிமளித்தார். அவரது கல்வி இரும்பும் அனுபவ கனலும் சேர்ந்து பரோடா கல்லூரி உலைக்கூடத்தில் பட்கட் போன்ற புதிய வார்ப்புகள் உருவாகின. புதுமை கல்வியின் புதிய அகராதிக்கு முதற் சுழி போட்டது அங்குதான். நாடாளும் மன்னருக்கு மன்னரானார். செயலர் அரவிந்தரின் உரைக்கு மன்னர் வாயசைத்தார். மக்கள் கைதட்டினர். அதன்பின் அடிமை கயிறு அறுக்க பேனா கத்தியை எடுத்தார். ஏற்கனவே துளிர்த்த அரவிந்த தேசிய செடிக்கு உரம் போட்டார். இந்து பிரகாஷ் தேஷ்பாண்டே விளைவாக காங்கிரஸ் மிதவாதத்தை மிதித்து எழுதினார். தலைவர்களுக்கு தலைவலியானார். அதே சமயத்தில் மேலும் பல மொழிகளை கற்று 10 மொழிகளின் வித்தகரானார். ஷெல்லியையும் ஷேக்ஸ்பியரும் கற்றவர். வியாசரையும் காளிதாசரையும் கற்றார். அப்போலோ பந்தர் அமைதி அனுபவத்திற்கு பின் விந்தை அனுபவங்கள் பல ஆன்மீக தந்தைக்கு மின்னல் கீற்றாய் மின்னி விளங்கின. தென்றல் காற்றாய் தொட்டு பார்த்தன. பரோடாவில் குதிரை வண்டியோடு ஓடிவரும் யுகத்தை முற்றும் அறிந்த முக்கண் திறந்த முனிவராய் அகற்றினார். யோகி பிரம்மானந்தரின் மூடிய நிலை மோனக்கண்கள் அரவிந்த ஞாயிறு ஒளிக்கு மட்டுமே தரிசனம் தந்தன. புனித நர்மதே நதியின் ஓரம் எழுந்தருளிய காளி கோயிலில் சிலையாய் நின்றவள் தன் தலையாய் எட்டி பார்த்தாள். அச்சிலையின் உயிர்ப்பை தெய்வீகத்தை அரவிந்த காமரா கண்கள் மட்டுமே படம் பிடித்தன. பரீனுக்கு மலை உச்ச பாலை வெப்ப விஷக்காய்ச்சல் மருந்துகள் குணப்படுத்த மறந்தன. அவ்வழி போன நாக சன்னியாசி ஒரு கோலை நீரில் ஒரு கத்தியால் கீறி அதில் மந்திரத்தை நுழைத்தார். நீரை பருகிய பரீனின் காய்ச்சல் காணாமல் போனவர் பட்டியலில் சேர்ந்தது. இந்த அதிசய காட்சியை அரவிந்தரின் ஆன்மீக தொலைக்காட்சி பதிவு செய்தது. அதனால் அவரது வாழ்க்கையே யோகமானது. அணுவில் புதைந்துள்ள ஆக்க சக்தி போல் யோகத்தில் புதைந்துள்ளது ஆன்மீக சக்தி என்று அன்று உணர்ந்தார். சுதந்திர கோட்டையை அடைய வேறு வேறு தலைவர்கள் வேறு வேறு பாட்டைகள். சுதந்திர பாட்டு பாடினார் பாரதி. அறவழி போராட்டம் நடத்தினார் அண்ணல். ஆனால் யோக சக்தியை பயன்படுத்தினார் அரவிந்தர். விளைவாக அவரின் பிறந்த நாளில் இந்தியாவின் சுதந்திர நாள். இது எதேச்சை அல்ல, அவரின் யோக சக்தியின் வெற்றியின் வெளிப்பாடு. அரவிந்தரின் காலண்டரில் 1901 ஒரு முக்கிய ஆண்டு. இந்த ஆண்டே அவர் மிருணாலினி தேவியுடன் மாலை சூட்டிய வேலை கண்டது. இந்த ஆண்டில் புரட்சி குழுக்களை தயார் செய்ய திரை மறைவு நாடகம் அரங்கேறியது. ஒரு கையில் வாள், இன்னொரு கையில் கீதை நூல். இந்திய தாயின் விடுதலையே லட்சியம் என்ற சபத மாலையை போட்டுக்கொண்டார். 1905 ஆங்கிலேய கருப்பு சட்டத்தாலும் காக்கி சட்டையின் வலிமையாலும் ஒன்றுபட்ட வங்கம் இந்திய வரைபடத்தில் இரு துண்டுகளாயின. அரவிந்தர் தேசத்தொண்டே பெரிதென்று பதவி துண்டை துறந்தார். ஏற்றமிகு 710 ரூபாய் சம்பளத்தில் இருந்து 150 இறங்கினார். பரோடாவிலிருந்து கல்கத்தா விரைந்தார். வந்தே மாதரம் வங்கத்தின் மூளையில் எழுந்த இந்த நாதம் பின்னர் பாரதத்தின் மூளை முடக்குகளில் எல்லாம் ஒலித்தது. அப்போது அறியாமை நித்திரையில் இந்தியர் இருந்தனர். அவர்களுக்கு விழிப்பு மாத்திரையாக பிபின் சந்திரபாலின் வந்தே மாதரம் வந்து உதித்தது. அவருடன் அரவிந்தரின் இணைந்த கைகள் வலிமையான நான்கு கைகளாயின. ஒத்துழையாமை, தேசிய பள்ளிகள், சுதேசி, சுயராஜ்யம், ஆங்கில வியாபாரம் புறக்கணிப்பு என்று அரவிந்தரின் கைவினைத்தில் ஒவ்வொரு தலையங்கத்திலும் வரையப்பட்ட தேசிய ஆலமரத்தின் விழுதுகள் விரிந்து பறந்து வேரூன்ற ஆரம்பித்தன. காற்று, நீர், நிலம், ஒளி, வெளி, ஆகாயம் இவை எல்லாருக்கும் பொதுவுடைமை என்பதை அடிப்படையாக கொண்டு சுதந்திரம் எனது பிறப்புரிமை என்ற உரிமை கீதம் ஒளிபரப்பினார். அவ்வப்போது யோக உணர்வு ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தது. யோக சாதனையின் அடுத்த கட்டத்தில் அடிவைக்க ஒரு யோக குரு தேவைப்பட்டார். தந்தி செய்தியை பெற்ற யோகி விஷ்ணு பாஸ்கர் லேலே ஓர் உன்னத ஆத்மாவின் யோக பயிற்சிக்கு வழிகாட்ட இறைவனிடமிருந்து பெற்ற கட்டளையாக உணர்ந்தார். 3 நாட்களில் மனம் முழு மோன நிலை அடையும் மார்க்கத்தை லேலேயிடமிருந்து அரவிந்தரின் மன ஒளிவாங்கி உள்வாங்கிக் கொண்டது. உள்ளத்தில் உள்ளான் இறைவன் உணர்ந்துகொள், முழுவதும் சரணடை, அவன் நாணைப்படி நட. இதுதான் யோகி லேலேவால் அரவிந்த குழந்தைக்கு ஊட்டப்பட்ட ஒரு பாலாடை சீம்பா. 1908 மேவில் ஓர் அதிகாலை பொழுது நித்திரை சாவின் ஒத்திகை, உலகமே உறங்கிக் கொண்டிருக்கும் வேளை பிரிட்டிஷ் காக்கி சட்டைகளால் கைது செய்யப்பட்டார். விசாரணை கைதியாக அலிபூர் சிறையில் ஓராண்டு சிறைவாசம். அடுக்கடுக்காக அபாண்ட குற்றச்சாட்டுகள் கற்களாய் வீசப்பட்டன. ஆனால் அவை அவர் பொன்னுடம்பில் பூக்களாய் போய் விழுந்தன. கள்ளர்கள், கொலைஞர்களுடன் அரவிந்தரும் சிறை. அவர்களுடன் உரையாட நடுவில் விழுந்தது திரை. இதுவே அவர் அடைய உதவியது ஆன்மீக கண்டத்தின் கரை. கீதை உபநிடதங்கள் வாசிப்பு, யோக பயிற்சியை சுவாசிப்பு. அந்த ஆன்மீக பலத்தால் அவர் காண்பதெல்லாம் நல்லவையே, பார்க்கும் இடமெல்லாம் நந்தலாலாவே தோற்றம். அவரின் சிறையறை எதிரே நின்றது ஒரு மரமல்ல, ஸ்ரீ கிருஷ்ணனின் நிழல். கண்டவை கம்பிகளும் கைதிகளும் அல்லர், வாசுதேவனும் நாராயணனும். உறங்கியது முரட்டு படுக்கையில் அல்ல, ஸ்ரீ கிருஷ்ணனின் பட்டுக்கரம். இருக்கையில் இருந்தோர் நீதிபதிகள் அல்லர், ஸ்ரீ கிருஷ்ணனின் அவதாரங்கள். அலிப்பூர் சிறையில் தெய்வீக திருவிளையாடல் நித்தம் ஒன்று நின்று நிகழ்த்தினார். சித்தி அடைவது சத்தியமா சாத்தியமா? ஒரு நாள் ஆழ்ந்த தியானத்தில் அனுபவ விடை கிடைத்தது. அற்புதம் நிகழ்ந்தது. அவரின் ஆன்மீக உடல் தன் எடையை இழந்தது. அந்தரத்தில் ஒரு ஹைட்ரஜன் பலூனை போல் மிதந்தார். சிறை பாதுகாவலருக்கு இவ்வறிய அதிசய தரிசனம். இன்னொரு தியானத்தில் சுவாமி விவேகானந்தரின் இனிய குரல் கேட்டு மன காதுகள் மகிழ்ந்தன. உத்தர்பாராவில் ஆன்மீக தந்தையின் அரங்கேற்ற உரை. பங்கேற்ற 10,000 தலைகள், குவிந்ததோ மலையாய் மாலைகள். தமக்குள்ளே சிறையினுள்ளே நுகர்ந்த அனுபவங்களை பகிர்ந்தார். இதன் பின் கர்மயோகின் தர்மா முறையே ஆங்கில வங்காள மொழிப்பூக்கள் வாரம் ஒரு முறை மொட்டுக்கள் அவித்தன. அவற்றின் கீதத்தேனையும் யோக வாசனையும் சுவைஞர்கள் சுவைத்தனர். ஆங்கிலேய அரசின் அட்டகாச திட்டங்கள் அப்பத்திரிகைகளின் கை கண்ணாடி திரையில் பிம்பங்களாய் தெரிந்தன. விளைவு, இந்த ஆன்மீக பறவையை சிறை வைத்து சிறகுடிக்க காக்கி சட்டைகளின் வலைவிரிப்பு. ஆனால் விழுந்த மண்ணால் அவர்கள் கண் அரிப்பு. ஆகாசவாணியில் அசரீரி வாசித்த ஆன்மீக செய்தியில் சந்திரநாகூருக்கு செல், அன்பு கட்டளை. அங்கே கெழுதகை நண்பர் மோதிலால் ராயின் இனிய உபசரிப்பில் 45 இராப்பகல் அமைதி வாழ்க்கை. அதன் பின் இன்னொரு செய்தி, புதுவைக்கு போகவும். தேவ வாக்கே வேத வாக்கென வேதபுரிக்கு டூப்ளே நீர் ஊர்தியில் புதுவை நில ஊருக்கு பயணம். 1910 April 4 மேல்வானம் நோக்கி கதிரவன் சாயும் பிற்பகல் பொழுது. வங்காள விரிகுடா, அதன் நீல நீரில் நீண்ட நேர நீச்சலுக்கு பின் புதுவை கடற்கரையில் நங்கூரம் பாய்ச்சி நின்றது டூப்ளே ஊர்தி. பொதிகை தென்றல் தாளாட்டிய அகத்திய முனிவர் ஆசிரமம் அமைந்த ஊர், சித்தர்களும் ஞானிகளும் சுவாசம் செய்து வாசம் செய்த ஊர். வேதபுரீஸ்வரர் எழுந்து அருளியதால் வேதபுரி என விளங்கியதாய் விற்பனர் கூறும் ஊர். அத்தகைய புதுவைக்கு ஸ்ரீ அரவிந்தரின் புகழாரம் இது. எனது அமைதியின் இருப்பிடம், எனது தவக்குகை, பழந்துறவு முறையில் அல்ல, எனது புதிய யோகத்தின் உதய பாதையில். புதுவையில் அவரின் ஆரம்ப நாட்களை இன்னல் சன்னல் வழியே எட்டி பார்த்தது. சின்னஞ்சிறு ஓர் அறை, மெல்லியதாய் ஒரு படுக்கை, கொஞ்சம் உணவு, கட்டில் இல்லை, மேசை இல்லை, பொருள் இல்லை, பொருள் ஆதாரமும் இல்லை. இழைப்பதில்லை காளை மாட்டின் கொம்பு, இழைத்ததில்லை ஆன்மீக தந்தையின் மனத்தெம்பு. எழுச்சி பத்திரிகை இந்தியா, அதில் இணைந்து தேசியவாத கொள்கை கொடி அசைத்தார் சீனுவாச்சாரி. 20ஆம் நூற்றாண்டின் தலைமை தமிழ்கவி, எதிர்காலத்தை எழுதிய தீர்க்கதரிசி, எல்லா தலைப்புகளின் தலைவன், புலவர்க்கெல்லாம் புலவன் பாரதி. இவ்விருவரும் ஸ்ரீ அரவிந்தரின் நண்பருக்கு நண்பர்கள். இப்போது அனைவரும் நண்பர்களாயினர். 3 முறை உளவாளிகளின் வஞ்சக வலை. ஸ்ரீ அரவிந்தர் அதில் சிக்கவும் இல்லை, சிக்கலும் இல்லை. 1914 March 29 உச்சிக்கும் அந்திக்கும் இடைப்பட்ட இன்னும் ஒரு பிற்பகல் பொழுது. வையக ஆன்மீக வரலாற்று ஏட்டில் ஓர் உன்னதனாம். இரு பெரும் ஆன்மீக சக்திகளின் முதல் சந்திப்பு, உலக வரலாற்றில் ஒரு பெரிய திருப்பத்தின் பிள்ளையாற்றல், பிரெஞ்சு நாடு பெற்றெடுத்து அனுப்பிய ஆன்மீக தூதர் ஸ்ரீ அன்னை. தமக்கு அந்நியரல்லாத கனவுலகில் பரிச்சயமான நீலவண்ணனை நிஜ உலகில் கண்டார். அந்த சந்திப்பு பற்றிய ஸ்ரீ அன்னையின் சிந்திப்பு, மறுநாள் அவர் எழுதிய நாட்குறிப்பு இது. 100 மனிதர்கள் இருளில் மூழ்கியிருந்தாலும் இதோ இந்த மாமனிதர் இங்கிருந்து இருளை ஒளியாக்கி இறையாட்சியை புவி மீது நிறுவும் நாள் ஒன்று வரும். பால் ரிச்சர்ட் சிந்தனை வேந்தர், பிரெஞ்சு அறிஞர், ஆர்யா சிப்பி தத்துவ முத்துக்களை வெளிக்கொணர ஸ்ரீ அரவிந்துக்கு உதவிய சிற்பி. அதன் பயன் 5000 பக்கங்கள், 6 புத்தகங்கள், 6 ஆண்டுகள். ஆர்யாவில் ஸ்ரீ அரவிந்தரின் என்றைக்கும் தலைசிறந்த ஆன்மீக ஆக்கங்கள் அனைத்தும் இடையூறும் தடையேதுமின்றி வெளியீடு ஆயின. யோக பயிற்சி. இந்திய நாகரிகமும் பண்பாடும், வேதத்தின் உள்ளார்த்தம், மனித சமூக வளர்ச்சி, செய்யுளின் இயல்பும் வளர்ச்சியும், மனிதகுல ஒற்றுமை என அந்த ஆரியத்தாமரை பல இதழ்கள் விரித்தது. 1920 ஏப்ரல் 24 புதுவைக்கு ஆன்மீக பணிக்கு ஸ்ரீ அன்னையின் நிரந்தரவர்கள். ஸ்ரீ அரவிந்தருக்கு உறுதுணையாக ஆசிரமத்தின் மூலம் ஆன்மீக பணி துவக்கம். இதன் பயனாக ஸ்ரீ அரவிந்தரின் யோக அபியாசம் ஆன்மீக எவரெஸ்டின் உச்சியை தொட்டது. 6 ஆண்டுகள் அதிதீவிர யோக பயிற்சியால் ஆன்மீக இமயத்தில் வெற்றி கொடி நாட்டப்பட்ட நாள் 1926 நவம்பர் 24. கோடி மைல்கள் தூரத்தில் ஒரு நட்சத்திரம் சூரியன். அதன் வெள்ளொளியில் வெளிப்படும் சக்தியால் பூமியில் வாழும் உயிரினங்கள், சுழலும் மின் எந்திரங்கள், உழலும் கணினிகள், அதுபோல பிரபஞ்சத்தில் உள்ள ஒரு உயர்சக்தியை மனிதகுல வளமைக்கு ஸ்ரீ அரவிந்தர் அவரது யோக ஈர்ப்பு சக்தியால் இப்புவிக்கு ஈர்த்து வந்த உன்னத நாள் இது. மனித மனம், மேல்மனம், அதிமனம் இப்புரியாத புதிர்களுக்கு அவரது அகழ்வாராய்ச்சி மூலம் விடை புதையல் அளித்தனால் இதே உயர் நாளில்தான் ஸ்ரீ அரவிந்தர் ஆசிரமத்தின் வாசல் கதவுகள் முறைப்படி திறந்து வைக்கப்பட்டன. ஸ்ரீ அன்னை ஆசிரமத்திற்கு ஆன்மீக பொறுப்பு ஏற்றார். ஸ்ரீ அரவிந்தர் உலக வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கம் போனார். ஆனால் உலக விவகாரங்களில் இருந்து ஒதுங்கி போகவில்லை. உதாரணமாக ஹிட்லரின் நாஜி படைகளும் ஜப்பானிய ஆக்கிரமிப்பு படைகளும் வெற்றி வெறி கொண்டன. ஸ்ரீ அரவிந்தர் அவர்தம் ஆன்மீக சக்தியை பயன்படுத்தி அசுர சக்திகளின் தொடரும் வெற்றிக்கு தடுப்புச் சுவர் எழுப்பினார். இதன் விளைவாக அசுர சக்திகள் தோல்வியை தழுவியது சரித்திர கதை. இந்தியா போன்று பல்வேறு நாடுகளின் சுதந்திரத்திற்கு போடப்பட்டது விதை. யோகம். யோகத்திற்கு இந்திய மொழிகள் அகராதிகளில் பல அருஞ்சொற்பொருட்கள். அதிர்ஷ்டம், மனத்தை ஒருநிலைப்படுத்தி செய்யும் ஆழ்ந்த தியானம், மனிதனின் ஆன்மா இறைவனிடம் ஐக்கியமாவது. ஆனால் ஸ்ரீ அரவிந்தர் தம் ஆழ்ந்த ஆன்மீக பயிற்சியின் மூலம் ஒரு புதிய பொருளை வெளியிட்டார். எனது யோகத்தின் நோக்கம் யாதெனில், இந்த யோக சாதனை மூலம் உண்மையான தெய்வீகத்தின் ஒளி, சக்தி, பேரானந்தம் ஆகியவற்றை புவிக்கு கொண்டு வந்து மனித வாழ்வின் வளமான நிலைக்கு திருவுருமாற்றம் செய்வதே ஆகும். பரிணாமம். அனல் வாயு, நெருப்பு குழம்பு, பாறை, கடல், தாவரம், விலங்கு, மனிதன், இது பூமியின் பரிணாம வளர்ச்சியின் அறிவியல் கதை. இவ்வளர்ச்சியின் உச்சத்தில் இருப்பதான மனிதனின் நினைப்பு பொய். இந்த மனித விலங்கிற்கு சமுதாயம் மாட்டிவிட்ட விலங்குகள் பல. இவை தளர்த்தப்பட்டு தகர்க்கப்பட வேண்டும். ஸ்ரீ அரவிந்தர் அருளிய யோக சாதனையின் யோக சாலையின் வழியே போக அடுத்த கட்ட நிலை வரும். இதன் மூலம் இறை பொருளை அடைந்து அதன் பயனாக ஒளி சக்தியை புவி மீது பரப்பச் செய்தால் இனி என்றும் எங்கும் ஆனந்தம் பேரானந்தமே. 1947 ஆகஸ்ட் 15 ஸ்ரீ அரவிந்தர் தம் 75வது வயதில் இந்திய சுதந்திர தினம் கண்டார். தமது பிறந்த நாளில் பிறந்தது சுதந்திரம் என்பது எதிர்பாராத நிகழ்ச்சி என்று. அவரது ஆன்மீக பணிக்கு தெய்வீக சக்தி அளித்த அங்கீகார முத்திரை. சுதந்திரத்தையொட்டி அவர் வெளியிட்ட 50 கனவுகள், அவற்றுள் முதன்மையானதும் இறுதியானதும் இந்த கனவு. இப்போதைய ஆசைகள் மனிதரை இப்போதைய நிலையிலிருந்து உன்னத நிலைக்கு உயர்த்தும் தலைமை பொறுப்பு இந்தியாவிற்கு உள்ளது. இந்தியாதான் உலகத்தின் ஒளி, வழிகாட்டி, ஆன்மீக குரு. சாவித்ரி, நான் ஒரு கவிஞன், அரசியல்வாதி, ஆனால் தத்துவ மேதை அல்லன். இது அவரது சுய விமர்சனம். மகாபாரதத்தின் ஒரு கிளை கதை. சூரிய கடவுளின் புதல்வி, அதி உண்மையின் உறைவிடம். 23,800 உயிர்ப்பு வரிகள். உலக மகாகாவியம் சாவித்ரி. ஸ்ரீ அரவிந்தரின் சுய வரிகளில் கூறினால், மனித அறிவுக்கு எட்டாத பிரபஞ்ச இரகசியங்களை அறிந்த கவிஞன் எழுதிய பெருங்கவிதை மகா சமாதி. 1950 டிசம்பர் 5 ஸ்ரீ அரவிந்தருக்கு அவரின் யோகத்தின் அடுத்த கட்டத்தின் இறுதி பகுதி நிறைவேறிய நாள் அவர் சித்தி அடைந்தார். அவரது புற உடலை விட்டு நீங்கினார். அப்போது சத்திய ஜீவசக்தி அவரது உடலில் தங்கியிருந்து பொன்னொளி வீசியது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆரோவில் ரேடியோ.